சிகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர முன்னணியாவுரை விகட சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவார் சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவவாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்த்திரு தேவாரமும் திருவாசகம் இவைத்தர செய்த நால்வர் ஒற்றாளியும் உயிர் துணை
பார்வதி
ஆலந்தானுகந்து அமுது செய்தானே அருள்வடிவாயிய பாலகுசாம்பாள் சமேத கடம்பவனேஸ்வருடைய எல்லையில்லாத பெருங்கருணையினாலே இன்று மிகச் சிறப்பான புராணமாகிய காஞ்சி புராணம் என்கின்ற சிவஞான முனிவர் இயற்றிய அந்த ஞான நூல் விரிவுரை இன்று முதலாக தொடங்க திருவருள் கூட்டி வைத்துள்ளது. புராணங்கள் என்பது 18 புராணம் வடமொழியிலே இருப்பது. அந்த வடமொழியிலே இருக்கிற புராணங்களினுடைய மொழி பெயர்ப்பாக தமிழிலே பல புலவர்கள் அருப்புலவர்கள் தல புராணங்களாகவும் மற்றைய புராணங்களாகவும் பாடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த புராண வரிசையிலே இந்த காஞ்சி புராணம் என்பது சிவஞான முனிவர் என்கின்ற அருப்புலவராலே பாடப்பட்டது. இந்த புலவருடைய பெருமை அளவிடற்கு அரியது. அவர் தமிழ் வடல் நூல் முதலாகிய மொழிகளிலே கரை கண்டவர். கடல் போன்று படிப்பு, அவருடைய படிப்பு கடல் போன்றது. அவருக்கு எப்படி அந்த படிப்பெல்லாம் வந்தது என்று கேட்டால், முன்னே பிறவியிலே செய்த தவத்தினாலே வந்தது. அந்த தவம் வந்தபடியினாலே இருந்தபடியினாலே அவருக்கு சின்ன வயசிலேயே பக்தி வந்துருச்சு. பக்தி சின்ன அறியா பருவத்திலேயே, உலகத்தை அறியாத தன்னை அறியாத பருவத்திலேயே பக்தி வந்து விட்டது. பலருக்கு பக்தி எப்படி வரும் என்று கேட்டால், பிறர் சொல்லி கேட்டு அதன் பிறகு கொஞ்சம் கஷ்டம் வந்து அப்புறம் சாமியை கும்பிடுன்னு சொல்லி அப்படி பக்தி வரும். அப்படித்தான் வருது பல விதத்துக்கு. இவருக்கு அப்படி இல்லை. அதனால முன்ன பிறவியிலே தவஞ்சீதவர்களுக்கு சின்ன வயசிலே தானே வந்துரும் பக்தி. ஒருவர் சொல்லாமலேயே வந்துரும் பக்தி. அப்படி வந்தது இவருக்கு பக்தி. இவர் அவதாரம் பண்ணின ஊர், இந்த சிவஞான முனிவர் அவதாரம் பண்ணின ஊரு புதிய மலைச்சாரலுக்கு பக்கத்திலே, பாண்டி நாட்டிலே பாவநாச என்கின்ற திருப்பதிக்கு பக்கத்திலே விக்கிரம சிங்கபுரம் என்கின்ற ஊர். சைவர்களாயிருப்பவர்கள் இவர் பிறந்த ஊரெல்லாம் சென்று பார்க்க வேணும். விக்கிரம சிங்கபுரம்னு பேர். அதனால இவர் பரம்பரையாக சைவ குடும்பம், சைவ வேளாளர் குடும்பத்திலே தோன்றினவர், சைவ வேளாளர் குடும்பத்திலே அவதாரம் பண்ணினவர். இவர்களுக்கு ஏழு தலைமுறைக்கு அருட்புலமை உண்டாகட்டும் என்று அகத்தியர் வரம் கொடுத்திருந்தாராம். ஏழு தலைமுறைக்கு அருட்புலமை உண்டாகட்டு என்று அகத்தியர் வரம் கொடுத்திருந்தாராம். அதுல இவர் ஏழாவதாக வந்தாராம். இவருடைய அப்பா பேரு ஆனந்த கூத்தர், அம்மா பேரு மயிலம்மையார். ஆனந்த கூத்தருக்கும் மயிலம்மையாருக்கும் புதல்வராக தோன்றினார். அவருக்கு பெயர் முக்களாலிங்கர்னு பெயர் வச்சாங்க. முக்களாலிங்கர்னு பாபநாசத்துல பக்கத்துல இருக்கிற கோயில் இருக்கிற சுவாமிக்கு பெயர். அப்படி பெயர் வைத்து பள்ளியில வைத்தார்கள். ஐந்தாவது வயதுல இருந்து பள்ளிக்கூடம் சென்றாரு. அப்படி அஞ்சு வயதுல பள்ளிக்கூடம் சென்று வருகின்ற போது வீதியிலே திருவாவூர்துறை மடத்து தம்பிரான்கள் சாமியார்கள் வந்தார்கள் வீதியிலே சில பேர். அப்படி வந்தவர்களை கண்ட உடனே இவருக்கு பக்தி உண்டாகி விட்டது. கண்ட உடனே அவர்கள் மீது அன்பு உண்டாகி அவர்களை அஞ்சு வயசுலேயே எங்க வீட்டுக்கு வந்து தேவரீர் திருவமுது செய்து விட்டு போக வேணும் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு போயிருக்கிறார் வீட்டுக்கு. அங்க வீட்டுக்கு சென்று போது அவங்க அப்பா இல்ல வீட்டுல, ஆனந்த கூத்தர் இல்ல, அம்மா மயிலம்மையார் தான் இருந்திருக்கிறாங்க. அப்படி மயிலம்மையாரு இருந்த போது பையன் கூட்டிட்டு வந்தான் என்று சொல்லி அவர்களும் மகிழ்ந்து சிறப்பான முறையிலே அந்த தம்பிரான்களுக்கு திருவமுது செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படி திருவமுது செய்து வைத்த உடனே அந்த அம்மையார் குணம், இந்த புத்திரன் குணம் இவற்றை எல்லாம் பார்த்து அவங்க மகிழ்ந்து ஒரு பாட்டும் பாடி விட்டார்கள். யாரு அந்த திருவாவூரத்தை திருவாவூரே ஆதினத்து தம்பிரான்கள். அது எப்படி பாட்டுன்னா, அருந்ததி என்னம்மை அடியவர்க்கு என்னாடும் திருந்த அமுதொழிக்கும் செல்வி. அருந்ததி என்னம்மை அடியவர்க்கு என்னாலும் திருந்த அமுதொழிக்கும் செல்வி, பொருந்தவே ஆனந்த கூத்தர் அகமகிட துண்டு செய்யும் வானந்தவாத மயில் என்று அந்த அம்மாவிரில் ஒரு பாட்டு வெண்பா பாடிவிட்டு போய் அங்கிருந்த மடத்துல தங்கி இருந்திருக்கிறாருங்க. அப்படி தங்கி இருந்த போது அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த உடனே இந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சாமியார்கள் வந்தாக பையன் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு திருவது பண்ணி வச்சோம்னு சொன்ன உடனே அவரும் அவர்களை தரிசிப்பதற்காக புத்திரனையும் கூட்டி கொண்டு மறுபடியும் எங்க மடத்துக்கு போயிருக்கிறார். அங்கே சென்று அந்த துறவிகளை கண்டு வணங்கி வாழ்த்தி இருக்கிறார்கள். அப்படி வணங்கி வாழ்த்திய போது இவனுக்கு பக்குவம் இருக்கிறத தெரிந்து இவர் கூட செல்லுகிறேன் என்று சொல்ல அவர்களும் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்ல அந்த அளவு வந்து இவர் பிரிய முடியாம, புத்திரனை பிரிய முடியாம, பிரிய முடியாம இருந்தாலும் இவன் நல்ல நெறியிலே செல்லுகிறான், உயர்ந்த நிலையில் செல்லுகிறான் என்று சொல்லி அந்த தம்பிரான் கூட வந்து அப்படியே சென்று திருவாவூரைக்கு போய் அங்க சமய தீட்சை விசேஷத்தை எல்லாம் பெற்றிருக்கிறார். அப்படி சமய தீட்சை விசேஷத்தை பெற்று வேலப்பதேசிகர் அப்போது பட்டத்தில் எழுந்தருளியிருந்தவர். திருவாவூர் ஆதீனத்திலே மடாதிபதியா இருந்தவர் வேலப்பதேசிகர்னு பேர், பின் வேலப்பதேசிகர்னு பேர். அப்படி அந்த வேலப்பதேசிகரிடத்திலே சமய தீட்சை விசேஷத்தை எல்லாம் பெற்று அதற்கு மேலே வந்து இவருடைய பக்குவத்தை எல்லாம் கண்டு நிர்வாண தீட்சையும் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி நிர்வாண தீட்சையும் பெற்று அதன் பிறகு இலை இலக்கண இலக்கியம் சமஸ்கிருதம் தென்மொழி எல்லா மொழிகளையும் நன்றாக கரைச்சு குடிச்சிருக்கிறார். தானே வந்துருச்சு எல்லாமே, முன்னே படித்து வச்சிருந்தபடினாலே எல்லா கலைகளும் தானே வந்து விட்டது. அதன் பிறகு அயால பல தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்து போற்றி புகழ்ந்து இப்படி பெரிய புலவராகிவிட்டார். பெரும் புலவராகிட்டார், கல்யாணம் பண்ணிக்கல, பெரும் புலவராகிட்டார். அப்படி பெரும் புலவராகி பல தலங்களையும் சென்று பலருடைய ஆதரவு, பலருடைய போற்றுதல் எல்லாம் பெற்று திருப்பாதிரி புலியூர்ல போய் எழுந்தருளியிருந்திருக்கிறார். திருப்பாதிரி புலியூர்ல சில நாள் அங்கே எழுந்தருளி இருந்திருக்கிறார். அப்படி எழுந்தருளி இருந்த போது அயாலே புலவர்கள் கூடியிருக்கிற சபை அதுல இவர் இருந்திருக்கிறார். அப்படி இருந்த போது ஒரு பிறவு என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு பிறவு, ஒரு பெரும் பணக்காரர் என்ன பண்ணிருக்கிறா, ஒரு நூறு பொற்காசு, நூறு பொற்காசு முடிப்பு அதை கொண்டு வந்து காட்டி சபையில காட்டி அந்த போல அந்த பிறவு என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு வரிய கொடுத்து, கடைசி வரி ஒரு வரிய கொடுத்து இந்த வரிய பாடலாக பாடி பூர்த்தி பண்ணி கொடுத்தவர்கள் இந்த நூறு பொற்காசுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த பிறவு சொல்லியிருக்கிறார். அது அவர் என்ன வரி கொடுத்தாருன்னா, கரையேற விட்ட முதல்வா, கரையேற விட்ட முதல்வா, உனை அன்றியமோர் கதியுண்டாமோ என்பது அந்த பாட்டு. அந்த வரி அரு அந்த பணக்காரர் கொடுத்த வரியே. கரையேற விட்ட முதல்வா, யாரே யார கரையேற விட்டாரு? திருநாவுக்கரசரை. திருப்பாதிரி புள்ளி தானே கரையேறினாரு. அதை வச்சு அவர் சொல்லி, கரையேற விட்ட முதல்வா, உனை அந்தியமோர் கதியுண்டாமோ என்று இந்த வரியை, மீதி வரியெல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும், மீதி நாலு வரியையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். அப்படி பூர்த்தி பண்ணி கொடுத்தார்களே, ஆனால் அவர்கள் இந்த முடிப்பு எடுத்துக் கொள்ளலாம் இருக்காரு. சாயங்கால வரையிலும் எந்த புலவர்களும் பூர்த்தி பண்ண முடியல. அப்புறம் ஒரு ஏழ பிராமணே தருமி மாதிரி, மதுரையில தருமி மாதிரி போய் இவர்கிட்ட கேட்டிருக்கான், சிவஞான சுவாமி கிட்ட கேட்டிருக்கான், இந்த மாதிரி சாமி அதுக்கு ஒரு பாட்டு ஏற்றி கொடுக்கணும்னு. அவர் உடனே ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு. வரையேற விட்ட மூதம் சேர்ந்த நிட உண்டனை, வரையேத விட்ட மூதம் சேர்ந்த நிட உண்டனை. சிதம்பரத்துல சேந்தனார் களியை கொடுத்தார் அல்லவா, அது சாமி சாப்பிட்டார் அல்லவா, அது சொல்றாரு. வரையேற விட்ட முதம் சேர்ந்த நிட உண்டனை, வல்லினம் என்றாலும் உரையேற விட்ட முதலாகுமோ, ஏனை சித்தென்று உரைக்கில் என்ன நரையேற விட்ட முதனால் அவனாக் கொண்டு நரும்புலிசைமேவும் கரையேற விட்ட முதல்வா, உனை அன்றியும் ஓர் கதியுண்டாமோ என்று அந்த பாட்டை பூர்த்தி பண்ணிட்டார். இந்த பாட்டை குண்டி கொடுத்தான் அந்த பராமனே. உடனே அந்த நூறு காசு முடிப்பு கொடுத்துட்டார். இதெல்லாம் நடந்த சரித்திரங்கள், கட்டுக்கதை இல்லை. வரையேற விட்ட முதம் சேர்ந்த நிட உண்டனை, சேர்ந்தனார் தவிட்ட முதம் களி மாவினால செய்த களிய உண்டனை, வல்லினம் என்றாலும் உரையே ரவிட்ட முதலாகும். ஐயால இந்த கசட தபர வல்லினம் இருதுல்லவா, அதுல இந்த அறா பெரிய ராணா இதெல்லாம் முதலாகாது. வல்லினம்னு பேரா இருந்தால் கூட வல்லினம் தான், வல்லினம்னாலும் கூட மொழிக்கு முதலாக வராது, மொழிக்கு முதலாக அது வராது. முதல்ல வேறு எழுத்து சேரணும், உயிர் மெய்யெழுத்து, உயிரெழுத்து, உயிர் மெய்யெழுத்து முதலாக சேர்ந்தாத்தான் இது வந்து முதலாக வரும், இல்லைன்னா முதலாகாது. அதனாலே என்னை சித்தென்று சொல்லுவதிலே பிரயோசனம் இல்லைன்னாரு. சித்துன்னா ஆன்மாவும் அறிவு பொருள், கடவுளும் அறிவு. ஆன்மா சிற்றறிவு, கடவுள் பேரறிவு. அறிவு பொருள் என்று சொல்றதுல பிரயோசனம் இல்லைன்னாரு. ஏன்னா முதலாக முடியாது, அதுதான் முதலே தவிர இது முதலாகாது. அதனால வல்லிலம் என்றாலும் உரையேற விட்ட முதலாகும் என சித்து என்று உரைக்கில் என்ன, அதனால பிரயோஜனம் இல்லை. அறிவுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம், உணர்த்தினால் உணருது, அறிவித்தால் அறிகிறது தவிர தானே அறிகின்ற சக்தி உயிருக்கு கிடையாது, தானே அறிகின்ற ஆற்றல் உயிருக்கு கிடையாது. கடவுள் அறிவித்தால் அறியும். அதுபோல அந்த ரா த முதலாக வாராதது போல நான் முதலாக முடியாது, ஆன்மா முதலாக முடியாது என்று சொல்லி, நரையேற விட்ட முதனால் அவனாக் கொண்டு. நரையேற அவிட்டம் என்று சொன்னால், நரையேறு என்றால் நரை வெள்ளை மாடு, நரையேறு என்றால் காளை மாடு, நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை என்பது ஞானசம்பந்தர் தேவாரம். நரையேறு என்கின்ற அந்த ரிஷபவாகனம் இருக்குதே, அது அவிட்டத்துக்கு முதல் நாள் இருக்குது பாரு. அவிட்டத்துக்கு முதல் நாள் என்ன நாள், திருவோணம். ஜோசியர் அறுபதுனால உடனே சொல்லிட்டாரு. அதனால அவிட்டத்துக்கு முதல் நாள் திருவோணம். அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு உரியவன் திருமால், திருவோண நட்சத்திரத்துக்கு உரியவர் திருமால். அந்த திருமாலை இடவமாக கொண்டு, காளை மாடாக கொண்டு, திருமால் தானே காளை மாடா இருக்காரு. இப்ப ரெண்டு மாடு கொடுத்துருக்குது இல்ல, அவரு ரெண்டு மாடு வச்சிருக்காருப்பா, ஒன்னு அறவிடை, இன்னொன்னு மால் விடை. ஒன்று திருமால், இன்னொன்று தர்மம். தர்மம் ஒரு ரிஷபவாகனம், திருமால் ஒரு ரிஷபவாகனம். கடகரியும் பைமாவும் தேர் முகந்து ஏறாதே, இடம முகந்து ஏறினவார் எனக்கரிய எம்பேடி, தடமதிகள் அவை மூன்றும் தளகரித்த அந்நாளில் இடமதாய் தாங்கினான் திருமால் காஞ்சாளலோ. என்பது திருவாசகம். ஆகையினாலே அந்த நரையேறு அவிட்டத்துக்கு முதல் நாளாகிய திருவோண நட்சத்திரத்துக்கு உரியவனாகிய ஓணத்தானே வேறு திருமாலுக்கு, சிவருமானுக்கு ஆதிரையான்னு வேறு, சிவருமானுக்கு ஆதிரையான்னு வேறு, திருமாலுக்கு ஓணத்தான்னு வேறு, ஓணத்தான்னு வேறு. விளங்குதா? நட்சத்திரங்களே இந்த ரெண்டு நட்சத்திரம் தான் இந்த திருங்கட அரைமுடி. திருவாதிரைக்கு ஆதிரைக்கு திருவாதிரை, ஓணத்துக்கு திருவோணம், இந்த திருங்கிற அடைமுடி இந்த ரெண்டு நட்சத்திரம் தான். விளங்குதா? ஆகையினால அவுட்டத்துக்கு முதல் நாளாகிய திருவோணத்துக்கு உரியவனாகிய திருமாலை இடமாக கொண்டு காலை வாகனமாக கொண்டு புகழ்மிக்க புலிசை என்கின்ற திருப்பாதி புலியில் எழுந்தருளியிருக்கிற பெருமானே கரையேற விட்ட முதல்வா, திருநாக்கர சுவாமிகளை கரையேற விட்ட முதல்வா, உயிர்களாய் எங்களுக்கு உன்னை அன்றி ஒரு கதி உண்டாகும் என்பது இந்த பாட்டினுடைய பொருள். எப்படி பாட்டை எழுதி கொடுத்தாரு, கொடுத்த உடனே அந்த பாட்டை கொண்டு கொடுத்தா 100 பொற்காசு முடிப்பவன் கிடைச்சு போச்சு. இப்படி திருப்பாதிரி புரிய செய்து அதற்கு மேல பல தலங்களை எல்லாம் வணங்கி நிறைய நூல்கள் ஏற்றிருக்காரு. இந்த நூல் மாத்திரம் இல்ல, நிறைய நூல்கள் ஏற்றிருக்கிறாரு. அதன் பிறகு காஞ்சிபுரத்தில் இருந்து பல காலம் தங்கியிருந்திருக்கிறாரு. காஞ்சிபுரத்தில் இருக்கும் போது இந்த காஞ்சி புராணத்தை ஏற்றிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் இருக்கும் போது பல நூல்களை ஏற்றிருக்காரு. அதுல இந்த காஞ்சி புராணம் ஒன்று, இன்னொன்று திராவிட மாபாடி என்கின்ற சிவஞான பாசியம், சிவஞான போதம் இருக்குது பாரு, அதுக்கு பெரிய அகலமான உரை, பெரிய உரை எழுதியிருக்காரு. அதுக்கு சிவஞான பாடியம்னு பேரு, திராவிட மாபாடியம்னு பேரு, திராவிட மாபாடிய கர்தா என்று இவருக்கு பெயர். அதனால அப்படிப்பட்ட பெரிய நூல்களையும் அதற்கு மேல பிள்ளைத்தமிழ் மற்ற புராணம் இப்படி எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. இவருக்கு சிஷியர்கள்லாம் எப்படிப்பட்டவர்னா, திருவானக்கா புராணம் சொன்னோம்ல, அது யாரு பண்ணது? அவர் இவருக்கு சிஷியர். அது மாதிரி நம் பலே பலே புலவர்கள் எல்லாம் இவருக்கு சிஷியர்கள், இவருக்கு சிஷியர்கள், பெரும்பெரும் புலவர்கள் எல்லாம் இவருக்கு சிஷியர்கள். நல்ல பெரும்பலவனத்தில் ஒருத்தன் படிச்சான்னா, 10 பேர் படிச்சான்னா கட்டாயம் 9 பேர் பெரும்பலவன் ஆகிடுவான். பெரும்பலவனத்தில் ஒரு 10 பேர் படிச்சான்னு வச்சுக்க, 9 பேர் புலவன் ஆகிடுவான். ஏதோ ஒருத்தன் முன்ன பின்ன போயிடலாம். ஆகையினாலே அப்படி இவருக்கு சிறப்பான மாணவர்கள் சிறப்பான புலவர்களாக ஆகிவிட்டார்கள். அதன் பிறகு காஞ்சி புராணத்தை ஏற்றி அந்த காஞ்சி புராணத்தை காஞ்சியிலே அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறார். காஞ்சியில அரங்கேற்றம் பண்ணிய போது கந்த புராணத்துக்கு ஒரு தடை வந்தது போல இதுக்கு ஒரு தடை வந்தது. இதுல என்ன பண்ணிருக்காருன்னா, விநாயகர் தோத்திரம் பண்ண உடனே, புராணத்துல விநாயகர் தோத்திரம் பண்ணின உடனே அடுத்தார் போல சிவபெருமானுடைய தோத்திரம், அந்த சிவபெருமானுடைய தோத்திரம் எது வரும் என்று கேட்டால், எந்த புராணமாயினும் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமான் தோத்திரம். எந்த புராணமாயிருந்தாலும் சிதம்பரத்து நடராஜ பெருமானத்தை தான் தோத்திரம் பண்ணி அப்புறம் அந்த ஊர் சாமியை தோத்திரம் பண்ணுவார்கள். இப்ப கடம்பூர் கோயில் புராணம் எழுதினாரு வச்சுங்க, இது புராணம் கிடைக்காமே போயிருச்சு. அதனால இங்க சிதம்பர நடராசரை தோத்திரம் பண்ணிட்டு தான் அப்புறம் கடம்புலுக்கு இது தோத்திரம் வரும். இதான் வழக்கம், சைவ மரபிலே வழக்கம். இவர் அப்படித்தான் பாடினாரு, விநாயகர் தோத்திரம் பண்ணி அடுத்த சபாபதிக்கு தோத்திரம் பண்ணாரு. அந்த புலவர் எந்திரிச்சு ஆட்சேபம் பண்ணிட்டாரு, இங்க திருவேகம்பத்துல காஞ்சிபுரத்து புராணம் நீங்க பாட எப்படி நடராச பெருமானை நீங்க தோத்திரம் பண்ணலாம், இங்க நடராஜ காஞ்சிபுரத்து பெருமான தோத்திரம் பண்ணிட்டல, ஏகம்பநாதரை தோத்திரம் பண்ணிட்டு அல்லவா, அப்புறம் நடராசருக்கு தோத்திரம் பாடணும் அப்படின்னு அந்த புலவர் ஆட்சேபம் பண்ணிருக்காரு. நம்ம கந்த புராணத்துக்கு ஆட்சேபனை தெரிவிச்சது மாதிரி இவருடைய மாணவர் ஐய கச்சியப்ப முனிவரை பிறந்திருக்கிறார். அங்க பக்கத்துல இருந்திருக்கிறாரு, யாரு திருவாரக்கா புராணம் பாடினாரு அந்த கச்சியப்ப முனிவர், அந்த ஓதுவார கூப்பிட்டாரு, அந்த தலத்து ஓதுவார கூப்பிட்டு இந்த ஊரு தேவாரத்தை பாடினாரு, இந்த ஊரு தேவாரத்தை பாடினாரு கச்சியப்ப முனிவர். திருச்சிற்றம்பலம் அலந்தானுகந்து அமுது செய்தானை நிறுத்தினாரு. ஏன் இந்த ஊர் தேவாரம் பாடும் போது நீ பிரதியம்பலம் சொல்லிட்டு இல்லாம பாடணும், ஏன் திருச்சிற்றம்பலம் சொன்னார், பிரதியம்பலம் சொல்லிட்டு இல்லாம பாடணும், ஏன் திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு பாடின அப்படின்னு, அதான் வழக்கம்னாரு, இதான் வழக்கம்னாரு, அப்படிதான் பாடுற வழக்கம்னாரு, இப்படித்தான் புராணம் பாடுற வழக்கம்னாரு. திருச்சிற்றம்பலம் சொல்லி எந்த ஊரு தேவாரம் பாடினாலும் திருச்சிற்றம்பலம் சொல்லி தானே பாடுறோம். இப்ப மதுரையில பாடுறோம், ராமேஸ்வரத்துல பாடுறோம், தேவாரத்தை பாடுறோம், அந்த ஊர் தேவாரத்தை பாடுறோம் வச்சுக்க, முதல்ல எது சொல்லுவோம், திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் அப்புறம் அந்த ஊர் தேவாரத்தை பாடும். அதே போல எந்த ஊர் புராணம் பாடினாலும் சிதம்பர சபாநாதர தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஊர் மூர்த்தியை தோத்திரம் பண்றது. இப்படியாக அந்த புலவர் அதன் பிறகு பேசவாயில்லை. அதன் பிறகு புராணம் அரங்கேறியது. இப்படி இந்த காஞ்சி புராணம் பாடி முடிச்சிருக்கிறார். அதற்கு மேல பல நூல்கள் பாடியிருக்கிறார், 30 நூல்களுக்கு மேல பாடியிருக்கிறார். அதெல்லாம் சைவ சித்தாந்தம், முழுவதும் சைவ சித்தாந்தம். துறவு நிலை, துறவு நிலை, துறவு நிலை. மாதவ சிவஞான யோகிகள்னு பேரு, மாதவ சிவஞான யோகிகள்னு பேரு, சிவஞான சுவாமிகள்னும் பேரு. பெரும்புலமை, பெரும்புலமை. அவர் எழுதின திராவிட பாடியத்தை படிக்கிறதுக்கு அவன் நிறைய படிச்சிருக்கணும். அவன் நிறைய படிச்சிருந்தா தான் அந்த வசனம் புரியும், இல்லைன்னா வசனம் புரியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முனிவர் சிவஞான, சிவஞான சுவாமிகள், மாதவ சிவஞான யோகிகள், சிவஞான சுவாமிகள் என்று பெயர். அதனாலே தென்மொழி வடமொழி எல்லாம் கரை கண்டவர். தென்மொழி வடமொழியை கரை கண்டு சைவ நூல்களை எல்லாம் நன்றாக கரைச்சு குடிச்சு அதன் பிறகு திருவருளாலே பாடப்பட்டது. முழுவதும் சைவ சித்தாந்தம். அதனால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முனிவர் இந்த புராணத்தை பாடினவர். ஆகவே இந்த புராணம் 2742 பாடலை உடையது, 2742 பாடல்களை உடையது. இது முழுவதும் எல்லாம் சிவாகம கருத்துக்கள், வேத சிவாகமத்தினுடைய கருத்துக்கள், சைவ சித்தாந்த கருத்துக்கள், பல வகையான ஓமைகள், நயங்கள், கருத்துக்கள் நிரம்பி வழிகின்ற ஒரு அற்புதமான புராணம் காஞ்சி புராணம். காஞ்சி என்பது திருவேகம்பு என்று பெயர், கோயிலுக்கு திருவேகம்பு என்று பெயர், ஊருக்கு காஞ்சி என்று பெயர். அதனால அது இந்த பஞ்சபூத தலங்களிலே இது பிருத்திவி தலமாக இருப்பது. பஞ்சபூதங்களிலே முதல் பூதம் இது மண். அம்பாள் மணலை லிங்கமாக வைத்து பூஜை பண்ணியபடினாலே, மணலிலே லிங்கத்தை ஏற்றி பூஜை பண்ணியபடினாலே அதற்கு அதால பிருத்திவி தலம் சொல்றது. திருவாரூரையும் பிருத்திவின்னு சொல்றது, இந்த காஞ்சிபுரத்தையும் பிருத்திவின்னு சொல்றது. ஆகையினால இப்படி பிருத்திவி தலமாயிருக்கிற இந்த காஞ்சி புராணத்தை சிவஞான சுவாமிகள் பாடி தந்திருக்கிறார். அந்த புராணத்தை இன்று முதலாக தொடங்குகிறோம். இது திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். நேற்று அயால அஷ்டமியா இருந்தபடினாலே நேற்று சைவ சமய நெறியும் இன்றைக்கு புராண ஆரம்பமாக நாம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். இதை கடம்பவனேஸ்வரர் நல்ல முறையில இந்த புராணத்தை நமக்கு முடித்து கொடுப்பாராக என்று வேண்டிக் கொள்கிறோம். அதற்கு மேலே விநாயகர் தோத்திரம் ஒன்றை சொல்லி நிறைவு செய்வோம். அடுத்த வாரத்திலிருந்து தொடங்கும் விநாயகர் தோத்திரம். முதலிலே விநாயகரத்தை எல்லாருமே தோத்திரம் பண்ணுவார்கள், எல்லாருமே விநாயகரத்தான் தோத்திரம் பண்ணுவார்கள். அதுக்கு மேல வேற சாமி இல்லை. விநாயகர் தோத்திரம் பண்ணித்தான் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ என்றார் போல அவனை முன்னே நிறுத்தித்தான் அப்புறம் எல்லா சாமியையும் அப்புறம் கும்பிடுவாங்க. எந்த சாமியை கும்பிட்டாலும் விநாயகர் கும்பிடுதான் அப்புறம் அந்த சாமியை கும்பிடுவாங்க. அது கூட ஒரு புலவர் பாடினாரு, வேற சாமியை போய் கும்பிட்டு பலம் வாங்க போறேன் அந்த சாமி கிட்ட, அதுக்கு நீ அருள் பண்ணுன்னு இந்த சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். யாருகிட்ட? விநாயகர்கிட்ட. நான் அந்த சாமியை கும்பிட போறேன், அதுக்கு நீ அருள் பண்ணு, மற்ற சாமியை போய் கும்பிட்டு நானு அந்த சாமி கிட்ட வர வாங்க போறேன், அதுக்கு நீ உதவி பண்ணுன்னு விநாயகர்கிட்ட போய் கும்பிட்டு விட்டு அங்க போறேன். அறிவில்லாதவைய அறிவில்லாதவன் தானே, அது அங்க போய் இந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு அங்க போய் வர வாங்கறதுக்கு அந்த கும்பிடலாம் சேர்த்து போட்டு இந்த சாமி கிட்ட வாங்கிக்கலாமே எல்லா பலனையும் அப்படின்னு ஒரு பூர்வ புராதிரி பண்ணார். புரியுது, புரியுது இல்லையா? அந்த சாமி கிட்ட போய் வர வாங்க போறேன்னு இந்த சாமியை கும்பிட்டு விட்டு விநாயகர் கும்பிட்டு போற ஒரு அறிவில்லாதவே விநாயகர்கிட்டே எல்லாமே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்ற. மற்றைய கடவுள் போற்றி, மற்றைய கடவுள் போற்றி வரம் பெற இடையூறு எய்தாது, அதுக்கு விக்கணம் இல்லாம முடிச்சு கொடு. எடையூறு எய்தாது, ஒற்றவன் கோட்டு வேளம் உவப்ப முன் வலுத்துகின்றார். ஒற்றவன் கோட்டு வேளம் உவப்ப முன் வலுத்துகின்றார். முற்று மக்களிற்றை ஏத்தி, முழுவதும் அந்த சாமியிலே கும்பிட்டு முற்று மக்களிற்றை ஏத்தி முன்னிய யாவும் வாழா பெற்றிலாது அயலார் போற்று பேதமை என்கொள் மாதம். இவை அறியாமே நான் என்னன்னு சொல்றது என்று பேசுகிறார். ஆகையினாலே அப்படி விநாயகருடைய பெருமை அவ்வளவு சிறப்புடையது. அதனாலே எல்லா காரியங்களிலும் முதல்ல இருப்பவர் அவர் தான். அந்த விநாயகரை பத்தி தோத்திரம் இந்த ஆசிரியர் பாடுறாரு. அது எப்படி பாடுறாருன்னா, 2 பாட்டு விநாயகருக்கு பாடுறாரு தோத்திரம். அப்புறம் ஒரு தோத்திரம் வருது விநாயகருக்கு, 3 பாட்டு தோத்திரம் விநாயகருக்கு இதுல வருது. இருக உள்துணை வாக்கு கற்கடங்கள் இங்குலிக குறுநிறத்தில் தோற்றமுன் குலாய்த்தவள் தேரி பருதி மார்பில் சமனுடு காலிந்தி பயிலும் திருநிகர்த்த சிறு ஐங்கரக்களித்தினை சேர்வா. இது எப்படி சொல்றாருன்னா, யானைக்கு கண்ண மதம், கபோல மதம், பீஷ மதம் என்று மூன்று மதங்கள் சொல்லப்படும். அப்படி கண்ண மதங்கள் பொழிந்து மார்பிலே ஊடுகிறது. அது எது போல இருக்கிறது என்று கேட்டால், அதையால சூரியனுடைய மார்பிலே அதையால இயமனும் காலிந்தியும் விளையாடுவது போல இருக்கிறது. அப்படிப்பட்டவராகிய திருநிகர்த்த சீர் ஐங்கர கழித்தினை சேர்வா. அதனாலே அப்படிப்பட்ட சிறப்புடையவராகிய ஐந்து கரங்களையுடையவராகிய யானை முக கடவுளினுடைய திருவடியை சேர்வாம் என்று சொல்லி தோத்திரம் பண்ணுகிறார். அதற்கு மேல தல விநாயகர் தோத்திரம், விகட சக்கர விநாயகர் தோத்திரம் வருகிறது. அது கொஞ்சம் விளக்கமா சொல்லணும், அது அடுத்த வாரத்துல சொல்லுவோம். நீங்க தவறாம வந்து கேட்க வேணும். கஞ்சி புராணம் எல்லாம் கேட்டிருக்க முடியாது, பேரையே கேட்டிருக்க முடியாது. அதனாலே கேட்டு அருள் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். முட்டுப்பட்டு கதிதோறும் பல நாடும் தட்டுப்பட்டு சுழல் வேலை தட்டுப்பட்ட கருதாதோ பட்ட புட்ப தலைமீதே வைக்கத்தக்க திருவாதா பார்வதிபதை வளாது பெய்ய மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசிய குறைவிலாதுகள் வாழ்க நான் மலையரங்கடோங்கனற்றம் வெள்ளி மல்லிய மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதிபதை.